திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து தீவிர நிலையில் உள்ள சத்தினிபாதர்கள். தைல தாரை போல இறைவனிடம் நீங்காத அன்பு, அந்த அன்பு உடைமையால் மல நீக்கம் பெற்று ஆடையில நெருப்பு பற்றி கொண்டவனை போல விரைந்து இறைவன் அருளில் தோய முற்படுகின்ற முதிர்ந்த நிலை. அதை எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். தீவிர சத்தினிபாதர்களை பத்தி: அன்னிக்கும் பெண் பிள்ளை அப்பனார் தோட்டத்தில், எண்ணிக்கும் ஏழை பிறவி உணர்விக்கும், உன்னிற்பதெல்லாம் ஒழிய முதல்வனை கண்ணுற்று நின்ற கனியதுவாகுமே அப்படின்னு சொல்றார். இனிக்கக்கூடிய பெண் பிள்ளையாகிய பராசக்தி, அப்பன் தோட்டம் சொல்றது இந்த உலகத்தை, அதாவது இந்த உலகம் வந்து இறைவனுக்கு உரியது, அவர் தர அது நமக்கு கிடைத்திருக்கிறது, அதனால் அது அப்பனார் தோட்டம். அப்பன் என்பது சிவபெருமானை குறிக்கும், அதனால சிறப்பு விகுதி ஆர் விகுதி சேர்த்து அப்பனார் தோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்பன் என்பத இறைவனை குறிக்கும். அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் நீன் வருது இல்லையா. அன்னிக்கும்னா அணுகும்னு அர்த்தம். அப்போ அந்த பெண் பிள்ளைங்கிறது பராசக்தியை குறிக்குது. அவ அம்பாள் வந்து அந்த இந்த உலகத்துல எண்ணிக்கொள்ளக்கூடிய ஏழாக எழுகின்ற பிறவிகளை உணர செய்யும். நமக்கு ஏழு பிறவி எடுக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. அதுலயும் ரொம்ப ஆரம்ப நிலையில எந்த ஞான நூலும் படிக்காத நிலையில மனித பிறவியே நம்ம எழுதுகிறோம் எடுத்துக்கிடுவோம்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அப்படி இல்லை, புல்லாகி பூடாய் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேங்கிறதுல எல்லாம் ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூணு அறிவு, நாலு அறிவு, அஞ்சு அறிவு, ஆறு அறிவு ஜீவராசிகளா நம்ம பிறந்துகிட்டே இருக்கும். ஆக அதை சொல்லி இவ்வளவு பிறவி இருக்கின்றது என்பதை இப்ப சாத்திரம் தோத்திரம் இலக்கணம் தொல்காப்பியத்துல எல்லாம் நல்லா அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே அப்படின்னு சொல்லிட்டு சரி, அப்ப இதையெல்லாம் உணர செய்து இப்ப அதனால ஆன்மா வந்து தனக்குள்ள நிற்கக்கூடிய மல மாய கண்மங்கள் நீங்க முதல்வனை தரிசித்து நின்று அடுத்து அந்த சிவமே ஆகும் என்பது சொல்லுகின்றார். சுவாமி நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத நிலவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே என்று அப்பர் சுவாமிகளும் சொல்றார். ஆக அன்னிக்கும் என்றால் அணுகும் என்பது பொருள் தெரிகிறது, எண்ணிக்கும் என்றால் எண்ணிக்கொள்ளும் என்று நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இந்த உலகத்துல நாம எடுத்த பிறவிகளை எல்லாம் நமக்கு உணர்த்த செய்கிறது அப்படின்னு அழகா சொல்லி இந்த ஐவகை பாசங்களையும் சத்தினிபாதம் பெற்ற ஆன்மா கண்ணுற்று நின்று அடுத்து அந்த சிவமாம் தன்மை அக்கனியாகும். கனிங்கிறத சிவபெருமானை குறிக்கிறது, அந்த கனி போல் ஆகிவிடும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து அந்த தீவிர நிலையில் சத்தினிபாதம் பெற்ற ஆன்மா அவரை வழிபடுவதால் அல்லது அம்பாளை வழிபடுவதால் என்ன பயனை எய்தும் என்று உணர்த்துகின்றார். பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும், மறப்பை அறுக்கும் வழிபட வைக்கும், குறப்பெண் குவிமுலை கோமளவல்லி சிறப்போடு பூசனை செய்ய நின்றார்க்கே அப்படின்னு சொல்றார். மலையரசன் மகள் குவிமுலை, குவிந்த பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டு தனங்களை உடையவள். இந்த அபரஞானம் அப்படிங்கிறது தான் நமக்கு சித்தியாரில் சொல்லப்பட்டது. ஞான நூல்தனை ஓதுதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்டல், கேட்பித்தல், நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல். அப்போ ஓதுதல், கேட்டல், சிந்தித்தல் இது எல்லாமே அபரஞானத்தை நமக்கு உணர்த்துகிறது. இப்போ அந்த கொடி போன்ற அம்பாளை கோமள வல்லின்னு சொல்லியிருக்கு. அப்படி வல்லின்னா கொடி, அப்படி கொடி போன்ற அம்பாளை நித்திய நைமித்திக முறையால் வழிபடுறது. அப்படி அதாவது சிறப்பு பூஜை, இப்ப வந்து அதாவது நாள் பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவோம், சிறப்பு பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவோம். இப்ப நான் சொன்னது போலதான், இப்போ நவராத்திரி வந்துவிடும், அப்புறம் பௌர்ணமி தினம் போன்ற தினங்கள்ல அப்படி வழிபடும் போது நித்திய நைமித்திக பூஜை முறைப்படி அவளை வழிபடும் பொழுது வழிபடுபவர்களுக்கு அவள் வந்து இடையறாது வினை வயத்தால் வரக்கூடிய பிறவியை அறுப்பாள். இதை யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அருளது சக்தியாகும் அறம் தனக்குன்னு சொல்றார் சித்தியார்ல. சக்தி தன் வடிவேதெனில் தடையிலா ஞானமாகும் என்றும் சொல்லுகின்றார். ஆக ஞானமே வடிவான அவளை வழிபட்டால் நமக்கு பிறவி அறுபடும் என்பது எவ்வளவு ஒரு மேலான விஷயம். அந்த உணர்வோடு நாம் இந்த ஆண்டு நவராத்திரியிலே அம்பாளை வழிபட வேண்டும். ஞானிகள் எல்லாம் அம்பாளுக்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கின்றார்கள். நமது சிவஞான சுவாமிகள் அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்று ஒரு நூலும் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் என்று ஒரு நூலும் அருளி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் மீனாட்சி அம்மை மீது பிள்ளை தமிழ் பாடியிருக்கின்றார்கள். மேலும் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். நமக்கு அழகாக காந்திமதி அம்மை மேல பிள்ளை தமிழ் இருக்கு, நிறைய இருக்கு பிள்ளை தமிழ் போறோம். இதெல்லாம் படிச்சாலே போதும், நமக்கு அவ்வளவு ஞான செய்திகள் நமக்கு கிடைக்கும். சரி, ஆக அவள் நம் பிறவியை அறுப்பாள். அது மட்டும் அல்லாமல் பெரும் தவம் நல்கும், நமக்கு பெரிய தவத்தை நல்குகின்றாள். மேலும் மறதி, படிக்கவே மறந்து போறது, படிச்சதை மறந்து போறது இல்லையா. சில விஷயங்களை செய்யணும்னு நினைச்சு வழிபாட்டுல மறந்து போறது, மந்திரங்களை மறந்து போறது. இந்த மாதிரி அவித்யா காரியமான மறதியை போக்குவாள் அம்பாளை. நாம் சிக்கன பிடித்தால் நமக்கு மறதி நீங்கிவிடும், நினைவாற்றல் கூடும். அந்த மறதியை அவ போக்கிட்டானா நினைவாற்றல் நல்லா தானே இருக்கும். அப்புறம் உலகம் அனைத்தையும் இவளை வழிபட வைப்பாள் இல்லையா. எல்லாரும் அவளை வழிபடுறது அவளோட அருளால தான், நம்மளுடைய கெட்டிக்காரத்தனத்தால கிடையாது. அப்போ கோமளவல்லி நின்றார்க்கு அறுக்கும் நல்கும் அறுக்கும், எதை அறுக்கும், பிறவியை அறுக்கும், பெருந்தவம் நல்கும், மறப்பை அறுக்கும் இல்லையா. அப்படிங்கறத நம்ம கொண்டு கூட்டி அதை புரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்ப இந்த வகையில நம்ம வழிபட்டால் என்னென்ன பயன்களை அவள் நமக்கு தருவாள் என்று இதுல அழகாக, அதான் அவளை வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடல் தான் இந்த பாடல் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தாங்குமின் எட்டு திசைக்கு தலைமகன் பூங்கமல் கோதை புரிகுழலாளோடும் ஆங்கது சேரும் அறிவுடையார்கட்கு தூங்கொளி நீளத் தொடர்தலும் ஆளு நீளம் தொடர்தலும் ஆமே அப்படின்னு சொல்றார். எட்டு திசைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை மலர்கள் விளங்குகின்ற மாலை அணிந்த அந்த குழலை உடைய புரிகுழல், அந்த குழலை உடைய அம்பாளோட சேர்த்து அந்த சக்தியோட சேர்த்து தியானியுங்கள். அப்படி தியானிக்கக்கூடிய அறிவுடையவர்களுக்கு அந்த நீல ஒளியானது இடைவிடாது புலனாகும். இதெல்லாம் தியான பலம். நல்ல மனம் ஒன்றி தியானிக்கணும். அந்த தியானத்துல உட்கார்ந்த உடனே அடுப்புல என்ன இருக்கு, வாசல்ல யார் வர்றாங்க, போன் அடிக்குது யாரு, அந்த மாதிரி சிந்தனையே வரக்கூடாது. அப்படி ஒன்று இருந்து தியானித்தால் அந்த நீல ஒளியானது இடைவிடாது புலப்படும், நீல தொடர்தலும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. அந்த நீல ஒளி அப்படிங்கிறது பராதரிசனம், அம்பாளை தரிசிக்கலாம். அப்படி தரிசிப்பதால் சக்தி நிபாதம் மிகும், அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த தரிசனத்தால் எனக்கு என்ன நன்மை என்றால் அந்த தரிசனம் கிடைக்க கிடைக்க சக்தி நிபாதம் மிகும், பக்குவ நிலையில மேலே செல்லலாம். நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகினும் பன்மலர் தூவி பணிவன் அணுகியதொன்று அறியாத ஒருவன் அணுகும் உலகெங்குமா உலகெங்கும் மாவியும் ஆமே. அந்த சக்தி நிபாதம் பெற்றவர்கள் ஞானம் பெற்று உலகும் உயிருமாய் நிறைவார்கள் என்று உணர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த சக்தி நிபாதம் பெற்றவர்களுடைய நிலை எங்கனம் இருக்கும் என்பதை நமக்கு ஞான நூல்கள் எல்லாம் மிக அழகாக பறைசாற்றிக் கொண்டே வருகின்றது. அதிலே இப்போது நாம் ஒரு கருத்தினை இப்போது சித்தியாரிலே பார்க்கலாம். சித்திக்கு மேல் நூல் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுல அந்த பன்னெண்டாம் சூத்திரம் அணைந்தோர் தன்மை, அதாவது ஜீவன் முத்தருடைய நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு அந்த சூத்திரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். செங்கமல தாழ் இணைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு அங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எழியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தி உடையாரே என்று சொல்கின்றார். அப்போ சக்தி நிபாதம் பெற்ற ஒரு ஆன்மாவை அணுகினால் ஞான கொழுந்தாகிய சிவஞானத்தை கடவுள் நல்குவார். அவரை வணங்கின் அவனும் பல பூக்களை தூவி வழிபடுவான். தன்னை வந்து அடைந்த இந்த துன்பங்கள் உற்றார் மாற்றார் அன்பர் வம்பர் எல்லாத்தையும் வேறுபடுத்தி அறியாத அந்த ஒப்பற்றவன், அதான் இருவினை ஒப்பு வந்துடும் இல்லையா, தான் அணுகிய உலகெங்கும் உயிர் போல நிறைந்து நிற்பார். அதாவது சத்திய நிபாதம் பெற்ற ஞானியை அணுகினால் சிவஞானத்தை அவர் நமக்கு உபதேசிப்பார். அதான் சத்திய நிபாதம் பெற்றானை அணுகினும் அப்படின்னு சொல்றார். அப்படி அணுகினால் சிவஞானத்தை அவன் உபதேசிப்பான் என்று சொல்லுகிறார். ஞான கொழுந்தனா ஞானத்தின் உச்சி. அடுத்து என்ன சொல்றாரு, பணிகினும் பல்மலர் தூவி பணிவன். சிவஞானிக்கு அடியார் வேடமோ அரண் அப்படின்னு இல்லையா, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமேண்டு, அந்த உயர்ந்த மனப்பான்மை இருக்கும். அதனால அன்பர்கள் தம்மை பணியின் இவன் அவர்களை பல மலர் தூவி வணங்குவான். அவங்க வந்து இவரை வந்து சிவமா வணங்கும் போது இவர் அவங்க வந்து இவருக்குள்ள இருக்க சிவத்தை வணங்குறாங்க, இவர் வந்து அவங்களுக்குள்ள இருக்க சிவத்தை வணங்குவார் என்று மிக அழகாக அதை எடுத்து காட்டி இருக்கின்றார். சரி, அதாவது சிவப்பெயர் எழுதிய முக்தர்களுக்கு கன்மத்திற்கு ஈடான சரீரம் இருக்கிற வரைக்கும் இறைவன் திருவடியை அடைய ஒட்டாது. இவ்வளவு நாள் மறைத்தலை செய்து வந்த அந்த மும்மலங்கள் பின்பு பற்றற கடியும், திருமலங்கள் அரித்து அப்படின்னு சொல்றது. அதனால அவற்றை கண்டு அவர்கள் அஞ்ச வேண்டியது இல்லை, அவங்க நிட்டையில நிலைத்து நிற்பார்கள். நிட்டை சாதிப்பதற்கு துணையாகிய மெய்யன்பர்களோடு சேர்ந்து பழகி அந்த பழக்கம் நிலை பெறும்படி அவருடைய திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவம் எனவே கண்டு வழிபடுவார்கள். அதனால ஆனந்தம் மேலிட்டு ஆடல் பாடல்களை செய்வார்கள். இந்த பேரு பெறமாட்டாதவரின் சிறுமியை நோக்கித்தான் யாவர்க்கும் மேலானோம் அப்படின்னு சொல்ற. அப்ப அவங்க ஆனந்தம் எய்துவார்கள், அவருக்கு அடிமை என வாழும் இயல்பினையும் உடையவர் ஆவார்கள். அவங்கதான் ஜீவன் முத்தர் என்று சொல்லப்படுவார்கள் என்று நமக்கு சித்தியார் தெளிவாக அறிவுறுத்துகின்றது. பன்னெண்டாஞ்சத்திரத்துல சொன்ன மாதிரி, செம்மலர் நோன்பால் சேரல் ஒட்டா அம்மலங்கழியே அன்பரோடு மறியே மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமேனு சொன்னதும் அந்த சூத்திரத்துக்கு ஒப்பான சித்தியார் பாடலையும் இப்ப நம்ம சிந்திச்சோம். அதற்கு அடுத்தபடியாக நான்காவது நிலை படிநிலையில தீவிர தரம், சத்தி நிபாதத்துல மிக முருகிய நிலை, முதிர்ந்த நிலை. சரி, அதுல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி குருவனை வந்து குணம்பல நீக்கி தரும் என ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே அப்படின்னு சொல்றார். எட்டாம் சூத்திரம், ஐம்புல வேடரின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கலல் செல்லுமே என்பது. அதை விளக்கக்கூடிய சித்தியார் பாடல், மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாத துயரோறும் தொல் உயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அருமையான சித்தியார் பாடல் எட்டாம் சூத்திரம். ஒரு அரச குமாரன் அவன் வந்து பிள்ளை பருவத்து மடமையால என்ன செஞ்சிடுறான், வேடர்களிடம் சேர்ந்து அந்த வேடர்களின் வசமாகவே நின்று தன்னுடைய அந்த அரசகுமாரன் என்பதற்கு ஏற்ப உள்ள தகைமையெல்லாம் இழந்து எளிதொழில் செய்து வளர்ந்து தந்தையாகிய அரசனையும் தான் வந்து அரசகுமாரன் அப்படிங்கிறதையும் அறியாது மயங்கி நிற்கின்றான். அப்ப தந்தையாகிய அந்த அரசன் வந்து மகனை பார்த்து, நீ வேடகுமாரன் அல்லன், என் மகன் நீ அரசகுமாரன் என்று அறிவுறுத்தி அந்த வேடர்கள்ட்ட இருந்து அவனை நீக்கி அரசகுமாரனுக்குள்ள பெருந்தகைமையோட அரசனாகிய தானாகும் வண்ணம் அந்த அரசகுமாரனை செய்து அவனை போற்றினான். அதுபோல இந்த நிலை பெற்ற உயிர் தன் நிலையிலிருந்து வேறுபட்டு நெருங்கிய ஐம்பொறிகளாகிய வேடர்கள் அவர்களுடைய சுழலில் பட்டு அறிவை இழந்து தன்னை அறியாமல், அத தன்னை அறியாம இருந்ததோட மட்டுமில்ல தலைவனையும் அறியாமல் வருந்துவதை அறிந்து அந்த உயிர் செய்த மிகுந்த தவ முதிர்ச்சியால் இறங்கி நித்த முத்த சுத்த சித்து எனப்படும் தலைவனாகிய பெருமான் குருவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தன்னையும் தலைவனையும் அறியும் வண்ணம் உணர்த்தி, தன்னைங்கிறது ஆன்மாவை, ஆன்மாவுக்கு தன்னையும் உணர்த்தி தலைவனாகிய சிவத்தையும் உணர்த்தி அந்த ஐம்பறிகளில் இருந்து நீங்குவதற்கு அதோடு கூடும்படி செய்த ஆணவ மலத்தோட வலிமையை கெடுத்து, அதனாலதான் அந்த ஐம்பறிகளின் வசத்தில் ஆன்மா இருக்கிறது. அதனால ஆணவ வலியை கெடுத்து அதிலிருந்து மீட்டு தன் வண்ணம் ஆக்கி அந்த உயிரை மலர் போலும் தன் திருவடி கீழ் வைப்பார், வைத்து வாழ வைப்பார், வைப்பார்னு என்ன வாழ்விப்பார் அப்படிங்கிறது பொருள். ஆக ஒரு உன்னதமான சைவ சித்தாந்த கருத்தினை நமக்கு இந்த பாடலிலே நம்முடைய திருமூல தேவநாயனார் தன்னுடைய ஞானத்தால் எடுத்து உரைத்திருக்கின்றார். அப்ப முதல்ல இருவினை நேரொப்பில் அப்படிங்கிறது இருவினை ஒப்பு என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. இருவினைனா என்னது? நல்வினை தீவினை. அந்த நல்வினை செய்யும் போது அது புண்ணியமா மாறி இன்பத்தை தரும், தீவினை செய்யும் போது அது பாவமா மாறி துன்பத்தை தரும். அப்போ ஒன்றில் விருப்பும் ஒன்றில் வெறுப்பும் மாதல் இன்றி புண்ணியம் பாவம் இரண்டிலும் அவற்றின் பயன்களிலும் ஒவ்வொரு போறோம். எனக்கு புண்ணியம் வேணும் பாவம் வேணும்னு நினைக்காம ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அதோட பலனாகிய இன்ப துன்பம் ரெண்டும் வேண்டாம். ஏன்னா நம்ம இன்பம் நினைச்சிட்டுக்கலாம், இன்பமே கிடையாது. பிறவிக்கு வருவதே துன்பம் தானே, சுவாமியை அடைவது ஒன்றுதான் இன்பம். அதனால அது மேல உவர்ப்பு வரணும், வந்து அதை விடுவோரது அறிவின் கண். அந்த இரண்டு வினையும் அவ்வாறு ஒப்ப நிகழும். அவங்களுக்கு வந்து இது தீவினை இது நல்வினைன்னே தோணாது. இது வந்து நம்ம சிவஞான மாதவ சிவஞான சுவாமிகள் சிவஞான மாபாடியத்துல இங்கனும் நமக்கு இந்த கருத்தினை தந்திருக்கின்றார்கள். ஆக அந்த இரு வினைகளும் நேராகும் வகையில ஒத்த போது திருவருள் சக்தி குருவாக எழுந்தருளி ஆன்ம குணங்களை எல்லாம் போக்கி அருளுவாள். அப்படி அந்த பசுவாகிய தன் செயல் அற்று இருந்தால் மும்மலங்களும் கெட்டு அந்த ஆன்மா சிவமே ஆகும் என்று நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது வந்து சித்தியார்ல சிவஞான போதத்துல அந்த எட்டாம் சூத்திரம், அதுல பசித்துண்டு பின்னும் பசிப்பானையொக்கும் இசைத்து வரும் வினையில் இன்பம் இசைத்து இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தால் மறுவன் ஞானத்தை வந்து என்று அந்த உதாரண வெண்பாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தை நாம் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதாவது பயனை கூறிக்கொண்டு செய்யக்கூடிய புண்ணியங்களால் வரக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பசித்து நமக்கு பசி வந்தோடனே நம்ம உணவு உட்கொள்கிறோம். அது அந்த பசி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உணவு வந்து கொஞ்ச நேரம் தான் பசியை நீக்கும், திருப்பி அது அற்ற இடத்துல மீண்டும் பசி வரும். அப்ப அவனுக்கு காலையில அதை எவ்வளவு சுவைத்து உண்டானோ அந்த இன்பம் இப்ப இருக்காது. அத மாதிரிதான் பிறவியை தோற்றுவிப்பதில் சமமாக உள்ள நல்வினையும் தீவினையும் மிக்க தவத்தால் ஒப்ப வெறுக்கப்பட வேண்டும். அந்த தவம் முதிர்ச்சி உடையவன் ஞான குருவை நாடி சிவஞானத்தை அடைவான். சாமானியமா எல்லாம் சிவஞானம் கிடைக்காது. அந்த பதிஞானம் கிடைக்கணும்னா இருவினை ஒப்பு வரணும். சரி, அத மிக அழகாக நமக்கு சிவஞான போதத்திலே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த நல்வினை தீவினை அப்படிங்கிறது பசு நல்வினை பசு தீவினை பதி நல்வினை பதி தீவினைன்னு ரெண்டு வகைப்படுகிறது. அதுல பசு நல்வினை என்பது பசுவை நோக்கி செய்யும் நல்வினை என்றும் பசுத்தன்மை கெடாத நல்வினை என்றும், அதே மாதிரி பசு தீவினைங்கிறது பசுவை நோக்கி செய்யக்கூடிய தீவினை என்றும் பசுத்துவம் கெடாத தீவினை என்றும், மீண்டும் பதிக்கும் அதே மாதிரிதான் பதி நல்வினை ஆவது பதியை நோக்கி செய்யும் நல்வினை என்றும் பதியின் தன்மையை அடைய செய்யும் நல்வினை என்றும் அதே மாதிரி பதி தீவினையாவது பதியை நோக்கி செய்யும் தீவினை என்றும் பதியின் தன்மை கெடுக்கும் தீவினை என்றும் விரியும். இப்ப பசுவை நோக்கி செய்யக்கூடிய நல்வினை வந்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல், பசுத்தன்மை கெடாத நல்வினைங்கிறது சொர்க்காதி பயனை விரும்பி செய்தல், பசுவை நோக்கி செய்யும் தீவினைங்கிறது பிற உயிர்களுக்கு துன்பம் செய்தல், பசுத்தன்மை கெடாத தீவினைங்கிறது காமாதி துர்குணங்களை உடையவனாக இருத்தல். பதியை நோக்கி செய்யும் நல்வினை என்பது சிவாலயத்திற்கும் சிவனடியாருக்கும் குருவுக்கும் வேண்டும் திருப்பணி செய்தல். பதியின் தன்மை அடைய செய்யும் நல்வினைங்கிறது ஞான குருவை வழிபட்டு ஞான சாதனங்களை கேட்டு அதை அனுட்டித்தல். முதல்ல உள்ளது சரியையில் அடங்குது அப்படின்னா, அதாவது பதியை நோக்கி செய்யும் நல்வினை வந்து சரியையில் அடங்குதுன்னா இது கிரியை யோகம் ஞானங்களில் அடங்குகிறது. பதித்தன்மையை அடைய செய்யும் நல்வினை என்பது அதே மாதிரி பதியை நோக்கி செய்யும் தீவினை என்னன்னு பார்த்தோம்னா சிவ திரவியம் அடியார் திரவியம் குரு திரவியங்களை அபகரித்தல், அந்த மூணு பேருக்கும் வேண்டாதது செய்தல். அந்த பதியின் தன்மையை கெடுக்கும் தீவினைனா பதியும் தானும் அந்நியம் என்பதை விளங்க ஒட்டாத உடம்பை தான் என்றும் பிற பொருளை தன் உடமை என்றும் கருதுதல், பிறரோட பொருள் மேல என்னைக்கும் விருப்பம் வரவே கூடாது. மேல இன்னும் பாசம், பாசத்தால் வினையாவது, பாச நல்வினைனா மனைவி மக்களுக்கு நன்மை செய்தல், பாச தீவினைனா மனைவி மக்கள் முதலியோருக்கு தீமை செய்தல் என்று சொல்லப்படுகிறது. ஆக இதெல்லாம் நீங்களும் மொத்தத்துல அப்ப இருவினை நேரப்புங்கிறதுக்கு சிவஞான சுவாமிகள் சொன்னது மாதிரி ஒன்றுல விருப்பம் ஒன்றுல வெறுப்பும் இல்லாம புண்ணியம் பாவம் மேலும் அவற்றின் பல பயனாக வரக்கூடிய இன்ப துன்பம் இவை எல்லாவற்றையும் ஒப்பாக இன்னைக்கு அது அதை உவர்ப்பு வரணும். அது மேல வந்து அதை விட்டால் அந்த அதற்கு ஏற்ப அந்த அறிவின் கண் அந்த இரு வினையும் அவ்வாறு ஒப்ப நிகழ்தல் இல்லையா, அப்படி அந்த ஒரு நிலை வரும் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. அப்போ அந்த அருள் சக்தியானது பக்குவம் வந்தவுடனே ஆன்ம குணங்களை எல்லாம் போக்குவள், குணம் பல நீக்கி. அப்புறம் பசுவாகிய தன் செயல் அற்று தன் செயல் அற்றால் அப்படி இருந்தால் மும்மலங்களும் கெட்டு சிவமே ஆகும் தன்மை கிடைக்கும். அப்ப அருள் சக்தி குருவாக வந்து அப்படின்னு சொல்வது வந்து அலரும் பருவத்தின் அரும்பு போல இருவினை ஒப்பு பெற்ற பரிபாகிக்கு உண்மை ஞானத்தை உணர்த்துவதற்கு திருவருள் சக்தியே குருவாக வரும். அந்த சீவகுணத்தை போக்கி சிவகுணத்தை பொருந்த செய்யும் என்று நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார். அடுத்து இரவும் பகலும் இல்லாத இடத்தே குறவன் செய்கின்ற குழலியை உண்ணி அறவம் செய்யாமல் அவளுடன் சேர பரிவொன்றி வாழும் பராவரை தானே அப்படின்னு சொல்றாங்க. இராப்பகல் அற்ற இடத்தில் இருந்து குறாமலரை அணிந்த கூந்தலை உடைய சக்தியை தியானித்து மௌனமா அவளோட கூடி இருந்தால் பராவரையாகிய அவளும் அன்போடு ஆன்மாவை பொருந்தி இருப்பாள். அந்த இரவும் பகலும் அற்ற இடம்ங்கிறது மதிமண்டலமாகிய சகஸ்திரத்தை குறிக்கிறது. அந்த குண்டலினியாகிய பராசக்தி அவளை உண்ணுதல் அப்படின்னா குறவம் செய்கின்ற குழலி அப்படிங்கிறது பராசக்தி குறிக்குது. அவளை உண்ணுதல் என்பது மூலாதாரம் முதல் முறையே ஏற்றி பிரம்மரந்திரத்தை அடைய செய்து மீண்டும் கீழ் இறங்காதவாறு தியானித்தல். தாய்மான சுவாமி இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே என்றும் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உள்ளது எது என்றும் வினவுகின்றார். மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே என்று சொல்லுகிறார். தீவீரதர சக்தி நிபாதம் உடையவர்களுக்கு அந்த சிவம் எங்ஙனம் பிரகாசிக்கும் என்றால் மாலை காலத்துல அந்த இருள் நேரத்துல இருக்கக்கூடிய விளக்கு, மதியம்னா திங்கள் ஞாயிறு அப்படின்னா சூரியன், இந்த ஒளி பொருள்களை மிகவும் விளக்கம் செய்கின்ற ஒப்பற்ற பரஞ்சுடராகிய பரசிவம் அந்த ஆன்மாவில ஞானத்தை பிரகாசம் செய்வதற்காக தானே தலைவன் என்று அறிவித்து உயிருக்கு உயிராக புகுந்து உயிர் குடியிருக்கக்கூடிய குடிலாகிய இந்த உடலை ஒளியுடலாக விளங்க செய்து உயிருக்கு உடனாக இருப்பார். இதுதான் தீவிரதர சக்தி நிபாதம் உடையவர்கள் அடையக்கூடிய ஒரு பெரும்பேறு. மாயேயமான உலக பொருளை விளக்கும் மாயேயமான சூரிய சந்திர அக்னிகளுக்கும் ஒளிமிக செய்யக்கூடிய பரஞ்சோதி. அவர் உயிர் இடமாக உடலையும் ஒளிபரச் செய்து உடன் இருக்கின்றார். சிவஞான போதத்துல அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் அப்படின்னு சொன்னனால அவர் தான் நமக்கு அறிவிக்கணும், தான் தலைவன் என்பதையும் அவர் அறிவித்தால்தான் இந்த உயிர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி அறிவித்து நமக்கு உள்ளாக அவர் புகுந்து இருக்கின்றார் அப்படிங்கிறத தீவிரதர சத்தி நிபாத நிலைக்கு அழகாக நமக்கு அந்த சித்தாந்த கருத்தை திருமூல தேவ நாயனார் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து இப்போது வாழ்த்து பாடல். வாழ்க வில்வ மூலத்து இனிது அமர்ந்தருள் வள்ளல், வாழ்க குங்கும சௌந்தரி, வாழ்க பூவாளூர், வாழ்க அந்நகர் மான் மயங்கா அந்நகர் மான்மயம் காவிரி நாடு, வாழ்க வையகம் மூன்றினும் மறைநெறி வாழ்க என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரைத்து இதனை ஆவலோடு கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.